இன்னைக்கு இந்த ஆதியாகமம் 42 வசனம் 1-7 வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். அங்க அந்த பஞ்சம் வந்திருக்கிற ஒரு காலத்தை பத்தி நமக்கு அந்த வசனத்துல போட்டிருக்கு. நம்ம பஞ்சத்தை பத்தி எவ்வளவோ பேசலாம், பஞ்சம் அப்படி எல்லாம் பேசலாம், ஆனா கொஞ்சம் கூட பஞ்சம்ன்றது என்னன்ற ஐடியாவே நமக்கு இல்ல. தெரியுங்களா உங்களுக்கு, பஞ்சம்னா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு பயங்கரம் அப்படின்றது நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனா என்ன நமக்கு தெரியும்னா, தக்காளி விலை ஜாஸ்தி ஆயிருச்சுன்னா லாரி வரல, தக்காளி விலை ஜாஸ்தி ஆயிருச்சு, வெங்காய விலை ஜாஸ்தி ஆயிருச்சு, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா ஒரு பஞ்சம்ன்றது என்னன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா, மிஞ்சி போனா விலைங்க ஜாஸ்தி ஆயிரும், அவ்வளவுதான். பஞ்சம்ன்றது என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த சில பஞ்ச கதைகளை நம்ம படிச்சு பார்த்தோம்னா, பழைய காலத்துல வந்த பஞ்சங்களை அதை படிச்சு அந்த கதைகள்லாம் உணர்ந்தோம்னா நம்ம முடியெல்லாம் அப்படியே நின்றுடும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கதைகள், பயங்கரமா பஞ்சம்ன்றது சாதாரணப்பட்டதே இல்லை. இதை புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். நமக்கு ஏதாவது ஒரு ஊர்ல யாராவது ஒரு மனுஷன் பசியில செத்துட்டாவே பேப்பர்ல வருது, தெரியுங்களா. ஒரு இல்ல ஆப்பிரிக்காலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பஞ்சமா, ரொம்ப அந்த நாடெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒரு உலகம் ஃபுல்லா ஒரு பஞ்சம் வந்திருக்குன்னா அதை நம்மளால கற்பனை பண்ண முடியுமா? உலகம் ஃபுல்லா பஞ்சம், எல்லாருமே ஏழை, யாருகிட்டயும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, அரிசி இல்ல. உன்னால அது கற்பனவே நம்மனால, நான் கற்பனை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை. யோசிச்சு பார்த்தா யாருகிட்டயுமே சாப்பாடு இல்ல, வச்சிருக்கிற தங்கம்லாம் என்ன யூஸ், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல. ஒரு மலை மாதிரி தங்கம், மலை மாதிரி வெள்ளி, அத பணம் நோட் நோட்டா அடிக்க வச்சிருந்தாலும் என்ன பிரயோஜனம், யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில சாப்பாடு இல்ல, எங்கேயுமே சாப்பாடு இல்ல, பக்கத்து வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு இல்ல, எல்லோரும் பஞ்சத்துல இருக்காங்க, காசு ஒன்னும் பிரயோஜனமே இல்லாத ஒரு நிலைமை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன், எவ்வளவு பயங்கரமான பஞ்சம். சில கதைங்கள்லாம் பைபிள்லயும் போட்டிருக்கு, சரித்திரத்திலயும் போட்டிருக்கு. வந்த பஞ்சங்கள் எல்லாம் மனுஷங்க செய்யக்கூடாது, செய்யாத காரியங்கள்லாம் செஞ்சிருக்காங்க அந்த பஞ்சத்துல. சொல்ல போனா தாய்ங்க அதெல்லாம் பயங்கரம் படிக்கிறதுக்கு, தாய்களே தங்களுடைய பிள்ளைகளை சாப்பிடுற அளவுக்கு பயங்கரமான காரியங்கள்லாம் நடந்திருக்கு பஞ்சம் வரும்போது. பஞ்சம் வந்து பூமியில நரகம் வந்துருச்சுன்னா அது பஞ்சம் தான், பூமியில நரகம்னா பஞ்சம் தான். ஒருவேளை இதை யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு மாசம் பஞ்சம் இருந்தா பரவாயில்ல, ஒரு வருஷம் பஞ்சம் இருந்தா பரவாயில்ல, இங்க எத்தனை வருஷம், 7 வருஷம் பஞ்சம். எவ்வளவோ சேர்த்து வைக்கிறேன், எவ்வளவோ கொஞ்சம் தான் சாப்பிடுறோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுறோம், கொஞ்சோண்டு எவ்வளவு உயிர் வாழ முடியுமோ, மயக்கம் அடிச்சு உழுவாம கொஞ்சம் தான் சாப்பிடுறோம். அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு ஒருவேளை 6 வருஷத்துக்கு நீங்க சேர்த்து வச்சிருந்தாலும் 7வது வருஷத்துல 7 வருஷம் அவ்வளவு பெருசு, யோசிச்சு பாருங்க. ஒரு மாசம் இருந்தாவே கஷ்டங்க, 7 வருஷம் பஞ்சம்னா அதை நம்ம கற்பனை பண்ணணும், என்ன மாதிரி ஒரு பயங்கரம். துணி இல்லாம இருந்துடலாம், வீடு இல்லாம இருந்துடலாம், இல்லைங்களா. வீடு இல்லாம இருக்க முடியாது, துணி இல்லாம இருந்துடலாம், வீடு இல்லாம இருந்துடலாம், லக்ஸரி ஒரு வேலை இல்லாம இருந்துடலாம், டிவி கூட இல்லாம இருந்துடலாம், ஆனா சாப்பாடு இல்லாம இருக்க முடியாது, இல்லைங்களா. அந்த மாதிரி பஞ்சம் வந்திருக்கு. அந்த பஞ்சத்துல யாக்கோபுடைய குடும்பம் மாட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு பயங்கரமான வனாந்திரத்துல, கானாந்தேசம் ஒரு பெரிய வனாந்திரம் தான் அந்த டைம்ல, அந்த மாதிரி வனாந்திரத்துல நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமை எவ்வளவு கொடுமையா இருக்கும் அவங்களுக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு மனுஷன் பஞ்சத்துல கஷ்டப்படுறதே ரொம்ப கஷ்டம். வீட்டுல சாப்பாடுல ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் இல்ல. யாக்கோபுடைய குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுங்களா உங்களுக்கு, 66 பேர் ஒரே குடும்பத்துல, ஜாயிண்ட் ஃபேமிலி, 12 பிள்ளைங்க, அவங்களுக்கு பிறந்த மனைவிங்க பிள்ளைங்க எல்லாருமே சேர்த்து பார்த்தோம்னா 66 பேர். ஒரு அந்த கற்பனைய நீங்க யோசிச்சு பார்க்கணும், பிள்ளைங்க எல்லாம் நாட்கள் போய்கிட்டே இருக்கு, பிள்ளைங்களுக்கு வெயிட் எல்லாம் கம்மி ஆகிட்டு இருக்குது, சாப்பாடு இல்ல வீட்டுல, வெயிட் எல்லாம் கம்மி ஆகிட்டு இருக்கு, அவங்களுடைய எலும்பெல்லாம் எண்ண முடியும் அந்த மாதிரி என்ற அளவுக்கு வந்துட்டு இருக்கு. 66 வாய்ங்க என்ன கத்துது, பசி பசி, சாப்பாடு மா சாப்பாடு சாப்பாடு, 66 வாய்ங்க கத்துது. யாக்கோபு அதை பாத்துக்கிட்டு இருக்காரு, என்ன பயங்கரம் யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப பயங்கரம். அந்த வசனத்தை ஈஸியா படிச்சு முடிச்சிடும், அந்த வைஃபுங்க எல்லாம் சுகவீனமா வியாதி அப்படியே டயர்டாய் வீக் ஆகிட்டு போயிட்டு இருக்குங்க. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு பால் கூட கொடுக்க முடியாது, அந்த மாதிரி நிலைமையில பலம் இல்லாம ஒரு கொடுமையான ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க. ஒரு எதிர்காலத்தை யோசிச்சு பார்த்தாங்கன்னா இப்படிதான் பஞ்சத்துல செத்துருக்காங்க. அந்த கதை நான் படிச்சிருக்கிறேன், அவங்க யோசிச்சு பார்த்தாங்க, எதிர்காலத்தை என்னத்தான் யோசிப்பாங்க, இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் நடக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, எல்லாரும் குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தரா குடும்பத்திலேயே செத்துக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் மத்தவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு தான் அவங்க கிட்ட போகணும், அவங்கள அடக்கம் பண்றவளோ கூட ஸ்ட்ரென்த் இவங்க கிட்ட இருக்காது. பஞ்சம்னா அதாங்க, புரியுதுங்களா அவங்களுக்கு? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, கடவுளுடைய பொதுவான கிருபையை நம்ம எவ்வளோ அசட்டையா எடுத்துக்கிறோம் தெரியுமா? ஒருவேளை இன்னைக்கு பஞ்சம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் என்னங்க பண்ணுவோம்? டெய்லி டெய்லி நமக்கு சாப்பாடு கிடைக்குது, டெய்லி டெய்லி தண்ணி கிடைக்குது, அதெல்லாம் நம்ம ரொம்ப தகுதியானவங்களா? இன்னைக்கு நம்ம நமக்கு யாக்கோபு கொண்டு வந்துச்சு, நமக்கு ஏன் பஞ்சம் வராம நமக்கு இருக்கு? அதான் நம்ம எவ்வளவு புலம்புறோம், எவ்வளவு நன்றி இல்லாம இருக்கோம்னு தெரியுதுங்களா அவங்களுக்கு? கடவுளுடைய பொதுவான கிருபைய மதிக்கிறது இல்ல நம்ம. கடவுளுக்கு நன்றி செலுத்தினா எதுக்கு நான் நன்றி செலுத்துறது அப்படின்னு நினைக்கிறோம். பஞ்சத்துல இருந்துட்டு வந்தா தெரியும் என்ன கொடுத்திருக்காரு, என்ன வசதியா நம்மள வச்சிருக்காரு, டெய்லி டெய்லி என்ன சாப்பாடு, என்ன விதவிதமான காரியங்க, என்ன பழங்க, அப்படி எல்லாம் பார்க்கும் போது அதை அப்ரிஷியேட் பண்ண நம்ம கத்துக்கணும். ஒரு இந்த பஞ்சம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை விட ஒரு பயங்கரமான ஒரு இடம், இதெல்லாம் ஒரு சாம்பிள், ஒரு இடம் இருக்குது. நான் பஞ்சத்தை பத்தி விவரிச்சேன் இல்லைங்களா, எவ்வளவு பயங்கரமான அந்த பஞ்சத்தை விட இதெல்லாம் உலகத்துல வர பஞ்சம் எல்லாம் ஒரு சாம்பிள். எதுக்கு சாம்பிள் தெரியுமா? ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் பேரு நரகம்னு. அந்த நரகத்துக்கு இதெல்லாம் ஒரு சாம்பிள். அந்த நரகம் எப்படின்னா, இது சின்ன சாம்பிள் தாங்க. ஏன்னா அந்த நரகத்துல எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் ஒரு சாம்பிளா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வச்சிருக்காரு. அங்க எல்லாருக்கும் பசி இருக்கும், எல்லாருக்கும் தாகம் இருக்கும், ஆனா அது திருப்தி செய்யப்படவே படாது. பசி இருக்கும், நமக்கு எல்லாம் ரொம்ப மட்டன் சாப்பிடணும்னு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அங்க மட்டன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். இப்ப இருக்கிற ஆசைகள்லாம் பல ஆயிரம் மடங்குக்கு வளர்ந்துருமா அங்க ஆசை, ரொம்ப ஆசை இருக்கும். ஆனா என்ன கிடைக்காது? ஒரு டிராப் தண்ணி கூட கிடைக்காது. அங்க அந்த வைசூரியம் கெஞ்சுறான் இல்லைங்களா, ஒரு டிராப் இந்த கையில வச்சு என் வாயில வச்சா போதும், ஐயோ தாகம் தாகம் தாகம்னு கதறான், அது கொடுக்கவே மாட்டார். அதான் நரகம். அது நரகத்தை ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரி இங்க இருக்கிற எந்த ஆசைகளும் சரி, ஒரு துன்மார்க்கனுக்கு 10,000 மடங்கு துன்மார்க்கம் செய்யணும்னு அங்க ஆசை இருக்கும், ஆனா அது நிறைவேற்றவே படாது. அந்த ஆசையிலேயே வேகிறது மாத்திரம் இல்லாம பசி பசின்னு மாத்திரம் கத்த மாட்டான். பசின்னு கத்துறது ஒரு விஷயம், அவன் ரொம்ப அங்க கத்துறது எதுன்னா, ஐயோ நெருப்பு நெருப்பு நெருப்புன்னு தான் கத்துவான். அதான் நரகம். இதை நம்ம பார்க்கும்போது அதான் நமக்கு ஞாபகப்படுத்துது, இந்த உலகம் வந்து இதே மாதிரி ஒரு பஞ்சத்துல தாங்க இருக்கு. தெரியுங்களா, ஆவிக்குரிய பஞ்சத்துல இந்த உலகம் இருக்கு. நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும், யாக்கோபுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பஞ்சம் வரும்போது அது என்னத்த, அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், ஆவிக்குரிய நிலைமைக்கு ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி மோசமான 66 பிள்ளைங்க வீட்டுல பசி பட்னின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு ஆவிக்குரிய நிலையில இந்த உலகம் அப்படித்தான் இருக்கு தெரியுமா? சாப்பாடே இல்ல, சாப்பாடே இல்லாத ஒரு நிலைமையில, பயங்கரமான ஒரு நிலைமையில இந்த உலகம் இருக்கு. இந்த நமக்கு ஒரு ஆத்மா இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, நமக்கு ஒரு ஆத்மா இருக்கு. நம்ம சரீர பஞ்சத்தை நம்ம உணர்றோம், உடனே சாப்பாடு இல்லைன்னா துடிக்கிறோம் கதறோம், ஆனா நம்ம ஆத்ம பஞ்சத்தை நம்ம உணர்றது இல்ல தெரியுமா? நம்ம சரீரத்துக்கே இவ்வளவு பசி இருக்கு, சரீரத்துக்கே சாப்பாடு இல்லைன்னா இப்படி அது வாடி போவோம்னா, நம்ம ஆத்மாக்கு இருக்கிற பசி வந்து நமக்கு தெரியறதுல உணர்றதுல. ஏன் தெரியுமா? எப்பங்க பசி உணராம இருப்போம் நம்ம? ஒருவேளை வியாதியா இருந்தா பசி வராது இல்லைங்களா, வியாதியா இருந்தா அவ்வளவு பசி வராது, இல்லைன்னா செத்து இருந்தா பசி தெரியாது. செத்தவங்களுக்கு பசி ஏதாவது தெரியுமா? அந்த மாதிரி ஆத்ம பசி மக்களுக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியாது. காரணம் என்னன்னா, அவங்க ஆத்ம செத்து இருக்கிறதுனால அவங்களுக்கு பசி இல்லாம இல்ல, ஆனா நரகத்துல அந்த பசி வந்துடும். இப்ப செத்து இருக்கு அவங்க ஆத்மா, அதனாலதான் பசி தெரியல அவங்களுக்கு. புரியுதுங்களா? அந்த பசிய போக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், நான் தான் மெய்யான அப்போன்னார் இயேசு கிறிஸ்து. ஏன் சொன்னாரு? ஆத்மாக்கு மெய்யான அப்போ நான் தான். அந்த மெய்யான அழிஞ்சு போகிற அப்பத்துக்காக இவ்வளவு நீங்க ஊழியர் செய்யறீங்களே, நித்திய ஜீவன் கொடுக்கற அப்பத்துக்காக நீங்க செய்யுங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அதை பார்க்கும்போது இந்த யாக்கோபு கதையில வருவோம். ஒரு உதாரணமா எனக்கு அந்த ஆவிக்குரிய சிந்தனைகள் வந்துச்சு அதை படிக்கும் போது. அவங்க என்ன ஆகுது, அந்த மாதிரி பஞ்சத்துல யாக்கோபுடைய குடும்பம் கஷ்டப்படும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னு போட்டிருக்கு, ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதானே செய்வோம், ஒன்னும் செய்ய முடியும், செய்யறதுக்கு ஒன்னும் வழி இல்லைன்னா ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறது. ஒருவேளை உங்ககிட்ட ஏதாவது கொஞ்சம் பிஸ்கெட் ஏதாவது வச்சிருக்கியா, என் புள்ள செத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா, ஒருத்தர் ஒருத்தர் ஏதாவது ஒருத்தர் ஒருத்தர் ஏதாவது சொல்லுவாங்களா, என்ன பண்றதுன்னு டிஸ்பேர் என்னுவாங்க இங்கிலீஷ்ல. ஒண்ணுமே செய்ய முடியாம ஒரு நிலைமையில ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க. யாக்கோபு ஒரு குட் நியூஸ் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு, எகிப்துல தானியம் இருக்குது, எகிப்துல இருக்கு தானியம், நீங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா. அவங்க என்ன செய்யறாங்க உடனே, ஐயோ அவ்வளவு தூரம் நாங்க எப்படி போறது, நான் சொல்றாங்க அதனால முடியாது, நாங்கெல்லாம் பிரயாணமே பண்ணதில்லை இது வரைக்கும், ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டு ஒரே ஊர்ல இருந்தவங்க, எங்களால போகவே முடியாது, அவ்வளவு தூரம் அப்படி கஷ்டப்பட்டு எப்படி போறது நாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல உடனே சாக்கு மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு கட்டுறா வண்டிய ஓடுன்னு எல்லாம் ஓடுனாங்க. உலக சாப்பாட்டுக்கு எப்படி ஓடுறாங்க பாருங்களா. அதான் இயேசு கிறிஸ்து பார்த்து சொன்னாரு, அழிஞ்சு போகிற சாப்பாட்டுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ, உங்க ஆத்துமாக்கு ஒரு பசி இருக்கு, அந்த ஆத்துமா சாப்பாடுக்காக நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க, அந்த ஆத்மா சாப்பாடு எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கு தெரியுதான். அதான் இயேசு கிறிஸ்து 5000 பேர் சாப்பாடு போட்டார். சாப்பாடு போட்டவொன்னே என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட் டே அவர் தேடிட்டு ஓடி வந்தாங்க. நான் டேஸ்டா இருந்துச்சு நேற்று போட்ட சாப்பாடு, இன்னைக்கு வேணும் கிடைக்குமான்னு ஓடி வந்தாங்க. இந்த மாதிரி உலக பிரகாரமா நம்ம ரொம்ப உணர்றங்க, ரொம்ப உணர்வு இருக்கு உலக காரியங்களை, ஆத்ம காரியங்களை. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் திருப்தி அடைவார்கள். அந்த ஆத்ம பசி நமக்கு வரணும், அப்பதான் நம்ம வேதத்துல வளருவோமே தவிர. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில எளிமனா என்ன, இந்த பஞ்சத்துல கஷ்டப்படுறதுதான். ஆத்ம பஞ்சத்தை உணர்ந்தவன் பாக்கியவான், அதான் அர்த்தம். நான் ஆத்மால எவ்வளோ ஏழையா இருக்கிறேன், சாப்பாடு கூட இல்லாம இருக்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல பஞ்சமா இருக்கிறேனேன்னு, அதான் ஆத்மால எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். அதான் நான் ஆரம்பிச்சார் இயேசு கிறிஸ்து, ஆவியில் எளிமை உள்ளவர்கள்னா ஏழைங்க, பஞ்சமா இருக்கிறவங்க பாக்கியவான்க, ஏனெனில் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்படிப்பட்டவங்க தான் முயற்சி செய்வாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, அப்படிப்பட்டவங்க தான் ஆவிக்குரிய ஆத்ம சாப்பாடுக்காக உழைப்பாங்க. புரியுதுங்களா, உலக சாப்பாடுக்காக என்ன கஷ்டப்பட்டு ஓடுறாங்க பாருங்களேன். ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு ஓடுறத நம்ம பாக்குறோம். நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ரொம்ப ஃபுல்லு ஆத்ம பசியே உணர்றதுல, உலக உணர்வு ரொம்ப இருக்கு. ஒரு வாட்டி சாப்பாடு கிடைக்கலன்னா எகிருவோம், ஆனா ஆத்மத்துக்கு இருந்தா பரவாயில்ல அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, இதை பார்க்கும்போது பெஞ்சமின் அவர் அனுப்புறது இல்ல, ஏன்னா யோசேப்புக்கு போயிருச்சு. ரேச்சல் பெஞ்சமின், யோசேப்பும் பெஞ்சமினும் தன்னுடைய அருமையான மனைவி ரேச்சலுக்கு பிறந்த குழந்தைங்க, அதனால யோசேப்பு இறந்துட்டாரு. பெஞ்சமின் இவர் அனுப்புறதுக்கு இவருக்கு மனசு இல்ல. சரி, பெஞ்சமின் அனுப்பாம மத்தவங்களை மாத்திரம் அனுப்புறாரு. அது பெரிய பிரயாணம், பிரயாணம் பண்ணி அவங்க போய் ஊரை சேர்ந்து அங்க போய் பாக்குறாங்க. பார்த்த உடனே யோசேப்பு அங்க நிக்கிறாரு அதிபதி. என்ன மாதிரி சீனா இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. யோசேப்பு நின்ன உடனே இவங்க எல்லாம் போய் அவருக்கு சாஷ்டாங்கமா கீழே விழுவுறாங்க. சகோதரன் சாஷ்டாங்கமா கீழே விழுந்த உடனே யோசேப்புக்கு தெரியுது அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா யோசேப்பு தெரியுமா பெரிய ரூலர் ஆகி அவர் என்ன முகம் பாவனை ஸ்டைல் துணி எல்லாம் மாறிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இவங்க தான் பஞ்சத்துல இருக்கிறாங்க தெரியும் அவங்களுக்கு. ஆனா அவரு கவர்னர், அவரு அங்க நின்று பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் அடையாளம் காமிச்சுக்கிறது இல்ல. அடுத்த வாரம் படிப்போம். இது ரொம்ப பைபிளை படிச்சுட்டே வரும்போது ஒரு கதையில மாத்திரம் நம்ம ரொம்ப எமோஷனாய் அழுகுற வரைக்கும் செய்யறது இந்த கதை தாங்க, யோசேப்புடைய கதை. ரொம்ப அருமையான சீன், இன்னுமே வர்றது. இதை தொடர்ந்து நம்ம படிப்போம். சரி, நம்ம ஒரு பாட்டை பாடுவோம். 47வது பாட்டு.